الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقه الموت وانما توفون اجوركم يوم القيامه فمن زحزح عن النار وادخل الجنه فقد فاز وما الحياه الدنيا الا متاع الغرور وقال النبي عليه الصلاه والسلام لا تظهر الشماته لاخيك فيرحمه الله ويبتليك صدق رسول الله صلى الله عليه وسلم على وترالالنم நிகரட் அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்திய உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெண்டும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய நேயர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கடந்த 5ஆம் தேதி நம்முடைய இலங்கை திருநாட்டிலே நடந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினம் என்றால் மிகையாகாது. இன்றைய இந்த தினத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இதிலே வெற்றி பெற்றவர்கள் மிகப்பெரிய ஆனந்தத்துடன் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்கள் சோகத்துடன் கவலையுடன் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாம் இந்த வெற்றியை தோல்வியை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? உலகத்தில் பலர்களுக்கு பலவிதமான வெற்றி தோல்விகள் ஏற்படும். வாழ்க்கையில வெற்றி தோல்விகள் ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் வெற்றி தோல்விகள் ஏற்படும், அதே மாதிரி இன்னொரு என்ன பல விடயங்களில் அடிக்கடி வெற்றிகளும் தோல்விகளும் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை அடிக்கடி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் தோல்வி அடையாமல் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அது உலக வாழ்க்கை அல்ல, அது சொர்க்கத்துடைய வாழ்க்கை. சொர்க்கத்துல தான் நிரந்தரமான வெற்றி தோல்வியே இல்ல, அல்லது நரகவாதிகள் நிரந்தரமான தோல்வி வெற்றியே இல்ல. ஆனால் உலகத்துடைய வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடியதாகத்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹுவை நம்பாத அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சில நேரம் தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாது, சில நேரங்களில் தோல்வியை அவர்களால் ஜீரணிக்க முடியாது. ஆனால் யாருக்கு அல்லாஹுடன் தொடர்பு இருக்கதோ அவர்கள் எல்லோருக்கும் வெற்றியும் தோல்வியும் சரிசமம். வெற்றி அடைந்ததனால ஆகப்பெரிய ஆனந்தமும் இருக்காது, தோல்வியை தழுவியதனால பெரிய மன வருத்தமோ மன சங்கடமோ இருக்காது. ஏன்? நம்முடைய நம்பிக்கை அல்லாஹுவின் மீது. உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே எழுதி முடித்து விட்டான். கயாமனால் வரைக்கும் உலகத்தில் என்னென்ன நடக்கும், மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், ஆட்சியில் அதிகாரத்தில் என்னென்ன நடக்கும், தொழில் வியாபாரத்தில் என்னென்ன நடக்கும், சென்ற வாரம் லெபனான் பைரூத்தில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் அல்லாஹுடைய கதா கதிர்,
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது நாம் கல்லா கதரை நம்ப வேண்டும். விதி, ஒரு ஆள் விதியை முழுமையாக நம்பினால் ஏதாவது ஏற்பட்டால் பெரிசாக அலட்டி கொள்ள மாட்டார். யாருடைய கல்புல விதியின் மீது கூடுதலான நம்பிக்கை இருக்குதோ அவர் வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய ஆனந்தமும் ஏற்படாது, தோல்வி அடைந்தாலும் பெரிய வருத்தமும் ஏற்படாது. இஸ்லாமியர்களாகிய நாம் இதை எவ்வாறு எதிர்கொள்ளோனும், இப்பொழுது நாட்டிலே நடந்து முடிந்து இந்த தேர்தல் முடிவுடைய நேரத்தில் நாம் எவ்வாறு இந்த நாட்டிலே வாழோனும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வரலாறு நெடுகிலையும் கடந்த 1400 வருஷம், அதற்கு முன்னால் உலகத்தில் பல 1000 வருடங்கள் நபிமார்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய காலங்களிலேயும் வெற்றியும் நடந்திருக்குது, தோல்வியும் ஏற்பட்டிருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஆரம்பம் 13 வருஷம் மிகப்பெரிய தோல்வி தான். தோல்விக்கு மேலால் தோல்வி, அடிக்கு மேலால் அடி, நஷ்டத்துக்கு மேலால் நஷ்டம். நபி அவங்க மனம் தளர் அல்ல, நபி அவர்கள் நிராசையாக அல்ல, எந்த அளவுக்கு இந்த கந்தக்கை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்கண்ட அகல் யுத்தம் மதீனாவை சூழ உள்ள பகுதியில எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லாமல் அவர்களுடைய வயிற்றிலே கல்லை கட்டினார்கள் என்றால், ஏன் கல்லை கட்ட வேண்டும் என்றால், வயிற்றிலே ஒன்றுமே இல்லாததனால் அந்த செலவேல ஹார்டான பாரமான வேலை செய்யக்கூடிய நேரத்தில் குடல்களுக்கு ஏதாவது வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் வயிற்றுடன் கல்லை இறுக்கி கட்டியிருந்தாங்க. அந்த நேரத்தில் பெரிய ஒரு பாறாங்கல் ஒன்று வருகின்றது. சஹாபாக்கள் உடைக்க பார்க்கிறார்கள், உடைக்க முடியல. நபி அவர்கள் எடுத்து அந்த ஆயுதத்தை வாங்கி ஓங்கி அடிக்குகின்றார்கள். கல்லு உடைகின்றது, அதிலிருந்து ஒரு வகையான வெளிச்சம் வெளியாகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெளிச்சத்தை பார்த்து சொன்னார்கள், ஹிரக்கல் அவன் தோற்கடிக்கப்படுவான், அவனுடைய பொக்கிஷங்கள், அவனுடைய மாளிகைகள், அவனுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு வரும் என்று நபி அவர்கள் சொன்ன நேரத்தில் சில காசர்கள் எள்ளி நகையாடினார்கள். பாருங்க, சாப்பிடுறதுக்கே ஒன்றும் இல்ல, வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறாங்க. இறக்கில் மன்னனுடைய சிம்மாசனம் வருமாம், ரோமாபுரி மன்னனுடைய சிம்மாசனம் வருமாம், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை யாராலையாவது ஏற்றுக்கொள்ள 7 ஆண்டு எள்ளி நகையாடினாங்க. நான் எதை சொல்ல வரேன்னா, நபி அவங்க நிராசையாகல்ல, நபி அவங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டம் இந்த சிரமம் எல்லாம் சில வருடங்களுக்கு இதற்கு பின்னால் அல்லாஹ் செழிப்பையும் செல்வத்தையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தருவான் என்று நபி அவர்கள் நம்பினார்கள். மதீனாவுல தன் ஹந்தக்குடி யுத்தம் ஒரு 8 வருஷம் மதீனாவுல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து முடிக்கல்ல. இப்பொழுது மக்காவை நபி அவர்கள் இன்று 8ல வெற்றி கொடுக்கிறார்கள். ஒரு கட்டம் இருந்தது மக்காவுல வாழ முடியாது, அதனால தானே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஏன் இதற்கு மேலான வாழவே முடியாது, ஹிஜ்ரத்தை அல்லாஹ் ஃபர்தாக்கினான், கடமையாக்கினான். ஒரு 8 வருடத்துல நிலைமைகளை அல்லாஹ் எப்படி மாற்றி கொடுத்தான் என்றால், யார் யாரெல்லாம் மக்காவை விட்டும் நபி அவர்களை விரட்டினார்களோ அவர்கள் மக்காவிலிருந்து ஓடுறாங்க. அவர்களுக்கு அச்சம், அவர்களுக்கு பயம் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 பேர்களுடன் வந்திருக்கிறாங்க. அதனால மக்கள் இப்ப இரத்த ஆறு ஓடும், ஹரம் ஷரீஃபு பக்கத்தில் தலைகள் உருளும், அதனால் நாங்க இருப்பதே கஷ்டம் என்று ஒரு சிலர்கள் மக்காவிலிருந்து ஓடிட்டாங்க. ஆனா இதுதான் ஆக முக்கியமான கட்டம். இவ்வளவு பெரிய ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்துல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க? காஃபிர்கள் எல்லாம் பயந்து கொண்டு, பலர்கள் வீடுகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டு, அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்வார்களோ தெரியா. எந்த அளவுக்கு என்றா, ஹதரத் ஸாத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸாத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வேகத்துல கூறுகின்றார்கள், இன்றைக்கு அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, இன்றைக்கு இறைச்சியுடைய தினம். அப்படின்னா என்ன, இன்றைக்கு அப்படி மனிதர்களுடைய உயிர்கள் வேட்டையாடப்பட்டு இறைச்சி அந்த அளவுக்கு முழு மக்காவுள் இருக்கும். அல் யோம் யோமுல் மல்ஹமா அல் யோம் துஸ்தஹல்லுல் கஅபா, இந்திய தினம் மாமிசத்துடைய தினம், இந்திய தினம் காபாவு எங்களுக்கு ஹலால் ஆகக்கூடிய தினம் என்ற காபாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. எல்லா முக்கியமான ரெண்டு விடயத்தை நாம் பார்க்கலாம். ஒன்று, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்காவில் எவ்வாறு நடந்து கொண்டாங்க. இரண்டாவது, அமானிதத்தை எவ்வாறு நிறைவேற்றினார்கள். இந்த ரெண்டையும் நாம் பார்க்கலாம். இந்த செய்தி அபூ சுஃபியான் வந்து நபி அவர்கள்ட்ட கூறுகிறார்கள், உங்களோட அபூசு உங்களோட சாத் இவ்வாறு சொல்லிவிட்டார். நபி அவர்கள் சொன்னாங்க, கதப சாத், சாத் போய் சொல்லிவிட்டார். இன்றைக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்காது. அல் யோம் யோமுல் மர்ஹமா, இன்றைக்கு ரஹமத்துடைய தினம், அருளுடைய தினம், இரக்கத்துடைய தினம், மன்னிக்கிற தினம். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் லியோம், இதற்கு பின்னால் உங்களை பழிக்கு பழி வாங்குதல் இல்லவே இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மன்னித்தார்கள் என்றா, யாராவது மன் தஹல தார் அபி சுஃபியான் ஃபஹுவ ஆமீன், அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள்ள நுழைந்து யாராவது கதவை மூடிக்கொண்டு அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குகின்றோம் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுடைய வெற்றியுடைய தினத்தை எப்படி கொண்டாடினாங்க. இதுதான் எங்கள் எல்லாருக்கும் உள்ள ஆகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய பாடம். நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நாங்கள் ஒரு 10 வீதம் 11 வீதம் இருப்போம். அதனால பெரும்பான்மை சகோதரர்களை மாதிரி நாங்களும் நம்முடைய நடவடிக்கைகளை ஆக்கிக் கொண்டோம். எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? வாக்கு கேட்பதாக இருந்தாலும் சரி, தோல்வியுற்றாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, எங்களுக்கு என்ற ஒரு நாகரீகம், எங்களுக்கு என்ற ஒரு பண்பாடு, எங்களுக்கு என்ற ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி நாங்க செயல்பட்டோம் என்றா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி வரும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹுதுபாவுல சொன்ன மாதிரி நபி அவர்கள் ஒட்டகத்தில் எந்த அளவுக்கு குனிந்து கொண்டு பணிந்து கொண்டு வந்தார்கள் என்றா, அவங்களோட தாடி ஒட்டகத்துடைய திமில்ல படக்கூடிய அளவுக்கு தலைய குனித்து கொண்டு தான் வந்தாங்க. ஏன்? ஆணவம் வரக்கூடாது, அகம்பாவம் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களை சகோதரர்களே, அதனால வெற்றியை கொண்டாடக்கூடிய முறை இது. அதோட தோல்வி உட்டவர்களோட நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹு அக்பர். முஸ்தத்ரக் ஹாகிம்ல ஒரு ரிவாயத் கொண்டு வருது, இஸ்லாத்துல மட்டுமல்ல ஜாஹிலியத்துடைய காலத்திலேயும் தோல்வியுற்றவர்களுக்கு முன்னால நாங்க எங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்த கூடாது. ஒரு ஆள் இப்ப நடக்குது, கவலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னால எப்படி டான்ஸ் ஆடுறது, எப்படி கூத்தாடுறது, எப்படியான பேச்சுகளை எல்லாம் பேசுவது, இது இஸ்லாத்துக்கு முன்னால ஜாஹிலியத்துடைய காலத்துல கூட அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜாஹிலியத்தில் இருந்தவர்கள்ட்ட கூட இந்த நல்ல பண்புகள் இருந்திருக்குது. முஸ்தத்ரக் ஹாகிம், இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முஸ்தத்ரக் என்ற கிதாபுல பதிவு செய்திருக்கிறார்கள். அல்கமா இப்னுல் ஹாரித் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் என்னுடைய கூட்டத்தார்களுடன் நபி அவர்களை சந்திக்க வந்தேன். ஒன்று சொன்னேன், யார் ரசூலல்லாஹ், 15 விஷயம் இருக்குது, அதுல 5 விடயம் எங்களுக்கு நீங்க சொன்னது. அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளோனும், மலக்குமார்கள் ஏற்றுக்கொள்ளோனும், ரசூல்மார்கள் ஏற்றுக்கொள்ளோனும், வேதங்கள் ஏற்றுக்கொள்ளோனும், கலாக்கதர் ஏற்றுக்கொள்ளோனும், அதை நாங்க எடுத்துக்கொண்டுட்டோம். இன்னும் 5 விடயங்கள் உங்களுடைய தூதுவர்கள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அதே மாதிரி தொழுகா, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆனால் இன்னும் 5 விடயம் இருக்குது, நாங்கள் ஜாஹிலியத்துடைய காலத்திலிருந்தே தொடர்ந்து எங்கள்கிட்ட வந்து கொண்டிருக்குது. நீங்க அதை வைத்துக் கொள்ள சொன்னால் நாங்க வைத்துக் கொள்வோம், நீங்க அதை விட்டுவிட சொன்னால் நாங்க விட்டு விடுவோம். நபி அவர்கள் கேட்டார்கள், அந்த 5 விடயம் என்ன? இப்பொழுது ஹஜரத் அல்கமா ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அஷ்ஷுக்ரு இந்தர் ரஹா, அதாவது செழிப்பான நேரத்துல நன்றி செலுத்தணும். இன்னைக்கு எங்கள்ட்ட எங்கட சிலர்கள்ட்ட இல்லாத ஒன்று தான், கஷ்டம் வரும்போது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற, சிரமம் வரும்போது அல்லாஹ்வை நினைக்கிற, துஆ செய்யற, லாபம் சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வாரல்ல. ஆனா ஜாஹிலியத்தில் இவர்கள் தெரிஞ்சிச்சு என்ன, அஷ்ஷுக்ரு இந்தர் ரஹா, நல்ல செழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சியான நேரத்தில் சுக்குர் செய்வது. சோதனையான நேரத்துல நாங்க பொறுமையோடு இருப்போம். சோதனை வந்து விட்டது என்று சொல்லி நாங்க நிராசையாகி நாங்க சூசைட் பண்றது இல்ல. இது அவங்க சொல்லல, நான் கூறுகிறேன். இன்னைக்கு சோதனை சூசைட் எல்லாம் சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு. ஓ லெவல்ல தோத்தாங்கண்டு சூசைட், அஞ்சாம் வகுப்பு அந்த அஞ்சாம் வகுப்பு எக்ஸாம்ல தோத்து போனாங்க. இன்னைக்கு என்னென்ன விலங்குகளை நாட்டுல நடந்து கொண்டிருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சோதனைகள் வந்தா நாங்க பொறுமையோடு இருப்போம். அதற்கு பின்னால மூணாவது சொன்னாங்க, வசித்துக்குள் ஹதீஸி பி மவாக்கையில் லெக்கா, அதாவது போர்கள் யுத்தங்கள் நடக்கும் பொழுது அங்க உண்மையாக இருப்போம். நிபாக்தனத்தோட விருப்பம் இல்லாமல் இருக்க மாட்டோம், நாங்க உண்மையான முறையில கலந்து கொள்வோம். நாலாவது சொன்னாங்க, நாங்க அர்ரிதா பி முர்ரில் கதா, கலா கசப்பானதாக இருந்தாலும் அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அதுதான், சில நேரத்தில் சில முடிவுகள் கசப்பா இருக்கும், ஏற்றுக்கொள்ளும். அர்ரிதா பி முர்ரில் கதா, அதாவது கதா அல்லாஹ்வுடைய கதா கதிரி விதி, அது கசப்பானதாக இருந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்வோம். அஞ்சாவது தான் சொன்னாங்க, தருக்கு ஷமாதா, அதாவது சந்தோஷத்தை விட்டுவிடுவது. விரோதிகள் தோற்றக்கூடிய நேரத்தில் நாங்கள் சந்தோஷத்தை வெளிக்காட்டுவதை விட்டுவிடுவோம். இந்த ஐந்து விடயங்கள் ஜாஹிலியத்துடைய காலத்திலிருந்தே வந்திருக்குது. யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னா நாங்க இதை வைத்துக் கொள்வோம், நீங்க வேணாம் என்ற இதை விட்டு விடுவோம். நபி அவர்கள் பாராட்டினாங்க, ஃபுஸஹா உதபா ஃபுகஹா, நீங்க பெரிய அறிஞர்கள், பெரிய ஞானிகள். இந்த அஞ்சு இருந்தா இவங்க கிட்டத்தட்ட நபிமார்களை மாதிரி ஆகிவிடலாம். நபிமார்கள் இருக்கிற சிபத், நபிமார்கள் இருக்கிற தன்மை, அதனால் இந்த அஞ்சையும் நீங்க உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் சஹாபாக்கள் இதுல உறுதியாக இருந்தாங்க. பதவிகள் நீக்கப்படுதா, அதனால கவலைப்படல. எருமுக்குடி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, காலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக மாற்றுகின்றார்கள். காலித் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு ஒரு கட்டுக்கல வேணும், என்னுடைய பதவியை நீக்கினதுனால எனக்கு கவலை இல்லை. ஏன், நீங்க எனக்கு பதவியை தந்ததுனால சந்தோஷம் இல்லை, பதவியை நீக்கினதுனால எனக்கு கவலையும் இல்லை. ஆனா இன்றைக்கு பதவி மோகம், அல்லாஹு அக்பர். எத்தனையோ வகையான பதவிகள் இன்றைக்கு நிறைய அல்லாஹ் பாதுகாக்கணும். சமூக சேவைகள் நடக்குகின்றன, அதுல அநேகமானவைகள் என்ன, அங்க இஹ்லாஸ், அந்த பயபக்தி அல்லாஹ்வுக்காக என்ற அந்த சிந்தனை இல்லாமல் பேருக்காக புகழுக்காக இந்த பேர் வரணும், சோசியல் மீடியால வரணும், பேஸ்புக்ல நான் ஃபேமஸ் ஆகணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க சொன்னாங்க, நீங்க எனக்கு பதவி தந்ததுனால நான் சந்தோஷப்படவும் இல்லை. சந்தோஷப்பட்டா தானே எடுத்தா கவலை வரும், அதனால நீங்க பதவி நீக்கம் செய்யறதுனால எனக்கு கவலையும் இல்ல. சொல்வார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு, நான் ரகசியமாக கூட ஒரே ஒரு கட்டத்துல கூட அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சது கூட இல்லையா, அல்லாஹ் எனக்கு பதவியத்தா பட்டத்தா. ஹதரத் அபூதர் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு தடவை கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், எங்கேயாவது ஒரு பகுதிக்கு என்ன கவர்னராக ஆக்குங்களேன், என்ன கவர்னராக ஆக்கி அனுப்புங்க. நபி அவர்கள் சொன்ன பொது பொதுவானது என்ன, யாரு கேட்டு வராங்களோ அவனே நாங்க கொடுக்க மாட்டோம். ஆனா இன்றைக்கு அப்படித்தான் இருக்குது. இது இந்த நாட்டில் எங்களுக்கு வேற ஆப்ஷன் ஒன்று இல்லை, இந்த பெரும்பான்மையினர் அப்படித்தான் சட்டங்கள் இருக்குது. ஆனா நான் எதை சொல்ல வரேன்னா, நபியவர்கள் சொன்னார்கள், யாரு கேட்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற எனக்கு வாக்களிங்கண்டு நான் கேட்க இயலாது, முறை இல்லை. ஆனா பெரும்பான்மையினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அரசியல் சட்டம் ஒன்று உண்டிக்குது, அதனால எங்களவங்களும் அரசியல் ஈடுபடணும், வேற ஆப்ஷன் ஒன்று இல்ல, அதனால கேட்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் அபூதர் ஹிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்க, யா பாதர், நான் உங்களை வீக்கா பாக்கிறேன், இன்னி அராக தைஃபன், உங்களை பலஹீனனா பாக்கிறேன். இந்த பொறுப்பு இருக்கிறது, இது மிகப்பெரிய அமானத். இது கியாமத்துடைய நாளையில உங்களுக்கு ஆகப்பெரிய கைசேதமாக ஆகப்பெரிய உங்களுக்கு கேவலமாக மாறிவிடும். ஏன்? இந்த பொறுப்பை நீங்க சரிவர நிறைவேற்றாவிட்டால். அதனால ஒரு ஆள் பதவிக்காக பதவி கிடைத்து விட்டது, வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக மிகப்பெரிய சந்தோஷம் அடையவும் அவர் முடியாது என்ற பயம். அல்லாஹ்ட்ட நான் பதில் சொல்லணும், எனக்கு ஒரு மாவட்டத்துடைய அல்லது ஒரு பிரதேசத்துடைய ஒரு பிரதிநிதியாக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன், அந்த மக்களுடைய நலவுகள்ல கஷ்டங்கள்ல பங்கு கொள்ளணும், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை நான் பேசணும், நான் நீதமாக நேர்மையாக நடக்கணும், ஒருவருக்கு ஒரு மாதிரி இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரி நான் நடக்க முடியாது என்ற பயம் வந்தா, மேலான பெரியார்களே சகோதரர்களே யாரும் நீங்க என்ன பதவியில நீங்க கேட்க மாட்டாங்க. அதனால ஹதரத் அபூதர் நபி அவர்கள் சொன்னார்கள், அபூதர் இன்னஹா யௌமல் கியாமத்து ஹிஸ்யுன் வனதாம, கியாமனால இது உங்களுக்கு ஆகப்பெரிய கல்சேதம், இது உங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு கேவலமாக மாறிவிடும். அதனால தன் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், லோ மாத்த ஜமலுன் பிஷாத்இல் ஃபுராத், யூப்ரடீஸ் நதிக்கரையில ஒரு ஒட்டகம் உண்டு சாவுது, யூப்ரடீஸ் நதிக்கரையில ஒரு ஒட்டகம் உண்டு சாவுது, ஜியான் பசியால செத்துட்டா, லஹஷீது ஐஎஸ் அலனி அல்லாஹு மின்ஹு, எனக்கு பயமாக இருக்குது கியாம நாள்ல அல்லாஹ் இந்த ஒட்டகம் பசியுடன் செத்தது என்று அதை பற்றி என்னிடத்துல கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? சில நேரங்கள் இஸ்லாமிய நாடுகள்ல நடக்கிறத பார்த்தா சரியான பயங்கரம். ஆட்சியில இருக்கணும் என்பதற்காக எத்தனை மில்லியன் மக்களுடைய உயிர், ஒருவர் ஆட்சியில இருக்கணும் தன்னுடைய கதிரையை பாதுகாக்கணும், தன்னுடைய பதவியை பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய சில நாடுகளில் உள்ள சில தலைவர்கள் எத்தனை மில்லியன் மனிதர்களுடைய உயிர் போயிருக்குது. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கவலைப்படுறாங்க, ஒரு ஒட்டகம் பசியால செத்து விட்டது என்றால் அதற்காக அல்லாஹ் கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இது தங்க ஆட்சியாளர்கள், நீதமான ஆட்சியாளர்கள், நேர்மையான ஆட்சியாளர்கள். அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரியான உதவிகளை செய்தான். அதனால் இந்த நல்ல நேரத்துல நாம் எதை சொல்லிக்கொண்டு வருகிறோம் என்றா, வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாங்க முன்மாதிரியாக இருக்கணும். வெற்றி வந்தால் ரொம்பவும் அதாவது ஆடி பாடி அதாவது கூத்தும் கும்மாளமும் இல்ல, தோல்வி அடைந்து விட்டால் அனைத்தை விட்டு ஒதுங்கி மிகப்பெரிய சோகத்தில கவலையில் இருக்கிறதும் ஒரு முஸ்லிமுக்குரிய பண்பல்ல. இரண்டும் மாறி மாறி வரும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், நபி தோழர்கள் எவ்வாறு நடக்க சொன்னார்கள், அந்த முறைப்படி நாங்க நடக்கிறதோட ஆக முக்கியம் இதெல்லாம் தற்காலிகம். எங்க இப்ப உதாரணத்துக்கு வைங்க, யாராவது ஒருவர் நாட்டுடைய தலைவரோ ஜனாதிபதியோ பிரதமரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ அதெல்லாம் நிரந்தரமா? சில பேர் அமைச்சு பதவியை கொடுத்து கலட்டி எடுப்பாங்க. சென்ற கடந்த காலங்கள்ல பிரதமர் பதவிகள் கூட கொடுத்துட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல திருப்பி எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் தற்காலிகமானது. ஆனால் நாங்க எல்லாம் ஆஹிராவை நம்பிக்கிறோம். ஆஹிராவுடைய வெற்றி தான் நிரந்தரமான உண்மையான வெற்றி. உலகத்துடைய வெற்றி நிரந்தரம் இல்ல, வெற்றிக்கு பின்னால தோல்வி, தோல்விக்கு பின்னால வெற்றி, லாபத்துக்கு பின்னால நஷ்டம், நஷ்டத்துக்கு பின்னால லாபம். ஆனால் நானும் நீங்களும் உலகத்துல நாங்க யோசிக்கிறத விட கவலைப்படுறத விட முயற்சி செய்யறதை விட கூடுதலாக ஆகிராவுல நான் தோல்வி அடைந்து விடக் கூடாது. அதைத்தான் நான் ஓதின ஆயத்தில் அல்ல குரான்ல கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அதனால நீங்க உலகத்துல செய்த நன்மைகளுக்குரிய கூலி கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன கூறுகின்றான், فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. யாரு நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு எவர் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் தான் வெற்றி பெற்றவர். தேர்தலில் வெற்றி பெற்றவர் அல்ல, ஒலிம்பிக்ல பதக்கத்தை மெடலை பெற்றவர் அல்ல, அந்த வேர்ல்ட் கப் இந்த கப்புகளை தூக்கியவர்கள் அல்ல, வியாபாரத்தில் ஆக உச்ச நிலைக்கு போனவர்கள் அல்ல, அல்லது உலகத்தில் ஆக பெரிய பெரிய அந்த கின்ன சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் அல்ல. யார் உண்மையான வெற்றி பெற்றவர்? யாரு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு இவர் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவாரோ பக்கத்து பாஸ், அவன் தான் வெற்றி. அதுதான் நிரந்தரமான வெற்றி, ஈடு செய்ய முடியாத வெற்றி, தோல்வியே இல்லாத வெற்றி. இந்த அந்த வெற்றி, அந்த வெற்றி அடையணும் என்பதற்காகத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அடிக்கடி உற்சாகப்படுத்துவார்கள், சஹாபாக்களை அடிக்கடி ஆர்வம் ஊட்டுவார்கள். உலகத்துல நஷ்டம் வரும், உலகத்துல பிரச்சனைகள் வரும், உலகத்துல சிக்கல்கள் வரும், சிலவேல குழந்தைகள் வஃபாத்தாகும். ஆனால் இதை நீங்க பொறுத்துக்கோங்க, அல்லாஹுடைய கலா, அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய விதி. ஆனால் ஆகிராவுல தோல்வி அடைந்து விட்டால் அது ஈடு செய்ய முடியாத தோல்வி. அதனால நாங்க எல்லோரும் எங்களுடைய நோக்கம் என்ன, ஆகிரா. உலகத்துல வாழ்வதற்கு தொழில் தேவை, வியாபாரம் தேவை, விவசாயம் தேவை, ஆட்சியாளர்கள் தேவை, அரசியல் தேவை, வாக்களிப்பு தேவை. நான் இல்லை என்று சொல்லல கட்டாயம். ஆனால் சதாவும் அதை பத்தி யோசிச்சு, அதை பத்தி பேசி, அதை பத்தி கதைத்து கதைத்து நம்முடைய காலங்களை கழித்தோம் என்றால் நாங்க நம்முடைய கால நேரங்கள் வீணாகிவிடும். மாறாக இப்ப நாங்க அடிக்கடி பார்க்கிறோமே, திடீரென்று மரணங்கள் ஏற்படுது. முந்தைய ஒரு காலத்தில், ஆரம்ப காலத்துல தான் 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, இப்ப சர்வ சாதாரணமாக 30 வயசு, 32 வயசு, 25 வயசு பைக்ல போறாரு, வாகனத்துல போறாரு. ஆக்சிடென்ட், திடீரென்று ஹார்ட் அட்டாக், திடீரென்று காய்ச்சல், திடீர்னு கொரோனா, ஒவ்வொரு நோய்கள் வந்து கொண்டு மக்கள் மரணித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க. அதோட முடித்து விட்டதே நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஆஃபிராவுல மறுமையுடைய மறு உலக வாழ்க்கை இப்பொழுது தான் ஆரம்பம். அங்க நாங்க வெற்றி பெறணும், அங்க நம்முடைய வலது கையில பட்டு உலை கிடைக்கணும், நம்முடைய உறுப்புகள் நமக்கு சாதகமா சாட்சி சொல்லணும். உலகத்துல செலவேல பொய் சாட்சியை கொண்டு வரலாம், உலகத்துல பணத்தை குடித்து பொய் சாட்சியை சொல்ல வைக்கலாம், கொலைக்காரன் உயிருடன் வாழலாம், கொலை செய்யாத ஒருவன் தான் தான் கொலை செய்ததாக பணத்திற்காக வேண்டி நான் கொலை செய்தேன் என்று அந்த கொலை குற்றத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு போனால் இது ஒன்றும் நடக்காது. இந்த கியாமத்துடைய நாளையில் எங்களுடைய வாய் பேசுற வாய்க்கு பூட்ட போடுவான். உலகத்துல வாயாலத்தான் பேசலாம், அப்படித்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஆனா மறுமையில பேசுற வாய்க்கு அல்லாஹ் பூட்ட போடுவான். நாங்க அடிக்கடி ஓதுற சூரா யாசீன்ல, அல் யௌம நஃதிமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினத்தில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாங்க பூட்டு போடுவோம். எங்கட கரம் பேசும், இந்த கை பேசும், அருகிலும் கால்கள் சாட்சி சொல்லும். இந்த காலால எங்க நடந்தேன், எதற்காக நடந்தேன், எவ்வளவு தூரம் நடந்தேன், அந்த பதிவு புத்தகம், அந்த பதிவு ஏடு எங்கட கழுத்துல தொங்க விடப்படும். சூரா பனு இஸ்ரேல் அல்லாஹ் கூறுகின்றான், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நாள் குறிப்பீட்டை அவருடைய கழுத்திலே நாங்க தொங்க விடுவோம். கயாமத்துடைய நாளையில் அந்த ஏட்டை வெளியாக்குவோம். கிதாபன், அந்த ஏடு, அந்த புத்தகம் அவருக்கு முன்னால விரித்து வைக்கப்பட்டிருக்கும். இப்ப அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், ஆனால் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க வேண்டிய தேவை கூட ஏற்படாது. உங்களோட கிதாப நீங்களே படிச்சு பாருங்க, உங்களோட ஏட்ட நீங்களே படிச்சு பாருங்க. இந்த காலத்துக்கு இந்த ஆயத்தை நல்லா ஃபிட் ஆகுது. என்ன, நாங்க எல்லாம் பாவிக்கிற இந்த மொபைல் போன்ல சின்ன சிம் கார்டு, அல்லது அதை விட சின்ன மெமரி கார்டு, அந்த சிம் கார்டுக்குள்ள எத்தனை டாக்குமெண்டேஷன், எத்தனை மக்களுடைய பெயர், அவர்களுடைய நம்பர், எங்களை எத்தனை வகையான ரகசியமான ஃபைல் எல்லாம் அந்த மெமரி கார்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவு சின்னது, ஆனா அதுக்குள்ள இத்தனை விஷயங்களை மனிதனால செய்யலும்னா எங்களை படைத்த ரப்பல் ஆலமீன் ஆகி அல்லாஹ்வால எதைத்தான் செய்யலாம். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களோட கழுத்துல நாங்க மாற்றி வைத்திருக்கிறோம். ஆனால் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அதை வெளியாக்குவான், அதை வெளிப்படுத்துவான். நானும் நீங்களும் பேச தேவல்ல, அந்த ஏடு பேசும், அந்த ஏடு சாட்சியாக இருக்கும். யாருடைய வலது கையில கொடுக்கப்படுவாரோ அவர் ஆனந்தம், சந்தோஷம். யாருடைய இடது கையில கொடுக்கப்படுவாரோ அவர் நஷ்டம் அடைந்து விடுவாரு. அதையும் சூர அல்ஹாக்காவுல் அல்லாஹ் கூறுகின்றான், யாருடைய வலது கையில பட்டோலை கொடுக்கப்படுமோ அவர் சொல்லுவார் மஷருடைய மைதானத்துல, வாங்க என்னுடைய ஏட்ட கொஞ்சம் படிச்சு பாருங்க, என்னுடைய இந்த ஏட்ட படிங்க, எனக்கு நிச்சயமாக தெரியும் என்னுடைய கேள்வி கணக்கை நான் சந்திப்பேன் என்று. அவர் பொருந்திக் கொண்ட அவர் திருப்தி அடைந்த வாழ்க்கையில் இருப்பாரு, ஆலியா உயர்ந்த சொர்க்க வாழ்க்கையில் இருப்பாரு. அந்த சொர்க்கத்துல கொத்துஃபுஹா தானியா, அந்த சொர்க்கத்தில் உள்ள மரங்களிலே உள்ள பழங்கள் தானியா ரொம்ப பக்கமாக இருக்கும். உலகத்துல வீட்டுக்கு வெளியில போகணும், செலவேல கம்புகளை தேடணும், செலவேல மேல ஏறணும், செலவேல ஆட்டணும், சொர்க்கத்துல குத்துபுகா தானியா அந்த பழம் எவ்வளவு நெருக்கம்னா நீங்க படித்து கொண்டே பறிக்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு சமீபமாக இருக்கும் இந்த குர்ஆன் கூறுகின்றது. இப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க, குலு சாப்பிடுங்க, நல்ல தாராளமா குடிங்க, ஹனி அன்பிமா அஸ்லப்தும் பின் ஐயாமில் காலியா, கடந்த நாட்களில் நீங்க செய்த தியாகம், நீங்க மார்க்கத்திற்காக தீனுக்காக சில தியாகங்களை செய்தீர்களே, அதற்கு கூலியாக அதற்கு வெகுமதியாக சாப்பிடுங்க குடிங்க என்று மலக்குமார்கள் சொல்லி அந்த வெற்றி தாங்க நிரந்தரமான வெற்றி. அல்லாஹ் மன்னிக்கோனும் தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழ்கிறார், மார்க்கத்தை ஒரு பக்கத்துல விடுறாரு, ஷரியத்தை ஒரு பக்கத்துல விடுறாரு, தீன் ஒரு பக்கத்துல விடுறாரு, மனம் போன போக்கில வாழ்றாரு, உலகத்துல நல்ல அமல்கள் செய்ய கிடைக்கல, நல்ல வேலைகளை செய்ய கிடைக்கல, பரதான தொழுகைகளை தொட கிடைக்கல, அல்லது கல்லாவானாலும் அதை அவரால் செய்ய கிடைக்கல, திடீரென்று மூத்து வருது. நாளையுடைய கியாமத்துடைய நாளையில் அவருடைய ஏது அவருடைய இடது கையில கொடுக்கப்படும். அதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஓ அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூல் யா லைதனீ லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிஸாபியா யா லைதஹா கானதில் காதியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா ஹுதூஹு ஃபஹுல்லூஹு ஸும்மல் ஜஹீம ஸல்லூ. யாருடைய இடது கையில அந்த ஏடு கொடுக்கப்படுமோ எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, என்னுடைய கேள்விகளுக்கு இப்படி நடக்கும் என்று நான் அறிந்திருக்கவே இல்லையே, அழைத்தகா காலத்தில் காவியா, இது உலகத்தில் நான் மரணித்ததோடு அப்படி முடிந்திருக்க கூடாதா, என்னுடைய பணம் எனக்கு எந்த லாபத்தையும் தரல. இன்றைக்கு பணம் பணம் உண்டு மக்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பணத்திற்காக வாப்பாவை கொள்ள தயார், பணத்திற்காக உம்மாவை கொள்ள தயார், பணத்திற்காக மனைவியை விற்பதற்கு தயார். இன்றைக்கு பணம் பணம் என்பதற்காக மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, அன்று கியாமத்துடைய நாளையில் சொல்லுவான், மகனா அண்ணி மாலியா, என்னுடைய பணம் எனக்கு எந்த லாபத்தையும் தரல. உலகத்தில் எந்த மாதிரியான அதிகாரம், நான் உத்தரவிட்டா எப்படி கட்டுப்படுவாங்க, எனக்கு முன்னால பின்னால எப்படி புடை சூழ மக்கள் வந்து கொண்டிருந்தாங்க, இன்றைக்கு அந்த அதிகாரம் எல்லாம் அழிந்திருச்சே என்று நஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்வான், பிடிங்க அவனை, அவனுடைய கைக்கு விலங்கு போடுங்க, சும்மா ஜஹீம சல்லு, அவனை நரகத்துல தூக்கி எரிந்து விடுங்கள், சும்மா ஃபீ சில்சிலத்தின் ரஹுஹா தபஊன திராஅன் ஃபத்ருக்கு, 70 முழம் நீளமான அந்த இரும்பு சங்கிலிகளால அவனை கட்டி நரகத்துல தூக்கி போடுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவருடைய நிலைமை என்ன? அங்க யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலா, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, வாப்பா மகனுக்கோ, மகன் வாப்பாவுக்கோ, யாரும் யாருக்கும் செய்ய இயலா. அங்குள்ள வெற்றி தாங்க நிரந்தரமான வெற்றி. அதனால தேர்தல்கள் வெற்றி தோல்வி வருவதை நாங்க தலையில வைத்துக் கொண்டு அதை பற்றி பேசிக்கொண்டு அதை பற்றி கதைச்சு கொண்டு அதனை கால நேரங்களை கழித்தோம்னா மிகப்பெரிய நஷ்டம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இறுதியாக வெற்றி எவ்வாறு, வெற்றியை நாங்கள் அணுகணும், தோல்வியுடைய நேரத்தை எவ்வாறு அணுகணும், நபி அவர்கள் சொல்லி தந்த மாதிரி அவைகளை அணுகுவதுடன் ஆக முக்கியமான ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நாங்க உண்மையான இஸ்லாமியர்களாக தீனோட நாங்க வாழ்ந்தோம் என்றா அல்லாஹ் நல்ல தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பான். என்ன நபியுடைய ஹதீஸ், கமா தகூனூன் கதாலிக யுஅம்மர் அலைக்கும், நீங்க எப்படி இருப்பீங்களோ உங்களோட தலைவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க நல்லவர்களாக இருந்தால் தலைவர் நல்லவராக வருவார். நீங்க நீதமா நேர்மையா பண்பாடு குணம் நல்லவர்களாக இருந்தா உங்களோட தலைவர் நல்லவராக இருப்பார். நீங்க நல்லவராக இருந்தா கெட்டவரால உங்களை ஆட்சி செய்யலாம். அப்ப என்ன அர்த்தம்? நான் இன்னும் நல்லவனாக ஆகல, நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன். நான் என்ன நல்லவனாக ஆக்குவோம்? இன்னைக்கு தேர்தலுடைய காலத்தில் ஒரு சிலர் சொன்னாங்க, யாருக்கு இங்க இப்ப நான் வரக்கூடிய நேரத்தில் கூட ஒரு ஆள் சொல்றாரு நான் வாக்கு போடவே இல்லை, ஏண்டா எல்லாம் கள்ளன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதல்ல நானும் நீங்களும் யோசிக்கணும், நானும் நீங்களும் நல்லவர்களா? அவர்களை பார்ப்பதை விடுவோம், கேட்டவர்களை வாக்கு கேட்டவர்களை அதுல வேட்பாளர்களை ஒரு பக்கத்துல வைப்போம். முதல்ல நாங்க பொதுமக்கள், நாங்க நல்லவர்களாக நேர்மையானவர்களாக நாங்க இருந்தோம் என்றா எங்களுடைய ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க. இது நபியுடைய ஹதீஸ், இது பொய்யாக முடியாது. அதனால நாங்க நல்லவர்களாக நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக அல்லாஹ்வுக்கு நல்லவர்களாக அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் வீட்டுக்கு மனைவிக்கு குடும்பத்திற்கு நல்லவர்களாக நேர்மையாக வாழ்ந்தோம் என்றா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அதனால எங்கட வெற்றி ஆசிராவோட மர்மையில தான் வெற்றி, அங்க வெற்றி பெறணும்டா உலகத்துல கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் நபி அவர்கள் சொன்ன மாதிரி நான் எங்களோட வாழ்வை அமைத்துக் கொண்டோம் என்றா உலகத்திலே வெற்றி பெற வெற்றி பெறலாம். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக, நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிரதோஷத்தை நசீபாக்குவாயாக. ரஹ்மத்துக்கே யா அர்ஹமர் ராஹிமீன்.